கீதவாணி நேயர்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு வைகாசி மாதம் 12ஆம் தேதி, கிரிகோரிய திகதி 25ஆம் தேதி, மே மாதம் 2014. இன்றைக்கு பிரதோஷ நாள், மிகவும் முக்கியமான நாள். பிரதோஷத்தை பற்றி முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். சூரிய அஸ்தமனம், சன்செட் டைம் என்று சொல்லுவார்களே, இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னரும் 1.5 நேரம் பின்னரும் உள்ள காலம் பிரதோஷ காலம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த பிரதோஷ காலத்திலே இறை வழிபாடு, முக்கியமாக ஆலய வழிபாடு, அதிலும் சிவ வழிபாடு, அதிலும் சிவாலயத்தில் சிவன் வழிபாடு சிறப்பித்து சொல்லப்படுகின்றது. பல நன்மைகள் பயன்கள் உள்ளதாக எமது ஆகமங்கள், வேதங்கள் மற்றும் எமது சமய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே அதையும் எமது அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த எங்களுக்கு பலவிதமான வினாக்கள் வந்து குவிந்திருக்கின்றன. சிலவற்றை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு சூரிய அஸ்தமன நேரம் 8:44 இரவு 8:44 இன்றைக்கு சூரிய அஸ்தமன நேரம். ஆகவே எங்களுடைய பிரதோஷ காலம் நான் நினைக்கிறேன் 7:14 பின்னர் தான் தொடங்கும். பின்னேரம் இரவு 14 தான் பிரதோஷ நேரம் தொடங்கும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னான அந்த 1:30 காலம், 7:14 8:44 உள்ள காலம்தான் இந்த ஆலய வழிபாட்டுக்கு மிகவும் உத்தமமான காலம். அதன் பின்னரும் அந்த பிரதோஷ காலம் கழிய 8:44 1:30 அப்ப 9:44 அங்கால வந்து 10:30 பின்னர் தான் நாங்கள் போஜனம் உண்ணுதல் அதுகள் செய்ய வேண்டிய மரபு இருக்கின்றது. ஆகவே இதை அன்பர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும்.
இப்ப குறிப்பாக நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது பின்னேற காலத்தில் ஆலயம் செல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
பொதுவாக பிரதோஷத்தில் பல பிரதோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று நித்திய பிரதோஷம். ஒவ்வொரு நாளுமே சூரிய அஸ்தமனத்துக்கு முந்தின பிந்தின காலம் அந்த வழிபாட்டு காலத்திலே சந்தியா வந்தனம் செய்து வழிபடுவது வழமை. ஆனா இங்க பிரதோஷ காலம் வரும்பொழுது என்ன செய்கின்றோம், இந்த 1:30 முன்னரே சந்தியா வந்தனம் முடித்து விடுகின்றோம். என பிரதோஷ காலத்திலே செய்யக்கூடாத காரியங்களில் ஒன்று ஜபம். சந்தியாவந்தனத்தில் எங்களுக்கு ஜபம் பெறும். ஆகவே அதை காலையிலே செய்தவர்கள் ஓகே, ஆனா சில பேர் காலை மாலையும் செய்வார்கள், சில பேர் மாலையில மட்டும் செய்வார்கள், சில 3 சந்தி முறைய செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் 4 சந்தி செய்வார்கள். அப்ப சந்தியாவந்தனம் செய்யாமல் சமயத்திலே பேசுவதற்கோ அல்லது போதிப்பதற்கோ ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை. அதான் அந்த பேசிக் வி ஹேவ் டு கனெக்ட் டு த லீனியேஜ். அந்த லீனியேஜோட கனெக்டிங் டு த லீனியேஜ் தான் அந்த இது. அப்ப ஒரு குருவானவர் தீட்சை கொடுத்து மந்திரம் கொடுத்து அல்லது உபநயனம் பெற்ற பிற்பாடு அந்த தொடர்பு வருகின்றது. அதான் அதை 2வது புறப்பு என்று சொல்லுவார்கள். துவி பிறப்பாளர் இரு பிறப்பாளர் பொழுதறிந்து நுவல என்று திருமுருகாற்றுப்படையிலே வருகின்றது. அப்ப இந்த வகையிலே அந்த கனெக்ட் அதை அந்த தொடர்பை பேணுவதென்றால் தொடர்பு வந்துட்டது வந்தா போல அது இதுண்டு இல்லையே. இப்ப குறைந்தா போல எல்லாம் பிள்ளையா சொல்லுவார்கள். உறவு போகாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த உணர்வு வந்தாலும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபித்துக் கொண்டு வந்தால் தான் அந்த தொடர்பை நாங்கள் பேணுகின்றோம். ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி ட்ரூத் என்றதை நாங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் இதை ஜபிக்க வேண்டும். ஜபிப்பதென்றால் அதுக்கு சில நியமம் இருக்கு. சும்மா எல்லா இடத்துலையும் போய் எல்லா நேரமும் மந்திரத்தை ஜபிக்க முடியாது. நாம ஜபம் எப்போதும் செய்யலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உண்மலர்த்தால் என்று சொல்லி அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியிலே பாடியிருக்கிறார். அப்ப நாம ஜபத்துக்கு நியதி நியமங்கள் கிடையாது. குளித்து போட்டு செய்ய வேணும், சுத்தமா இருந்து செய்ய வேணும், இந்த இடத்துல செய்யணும் என்று கிடையாது. நாம ஜபம் எப்பொழுதும் செய்யலாம், எந்த இடத்திலையும் செய்யலாம். ஆனால் மந்திர ஜபம் வந்து நியமமாக செய்ய வேண்டும். குளித்திருக்க வேண்டும், சுத்தமா இருக்க வேண்டும். முதல் அந்த அனுஷ்டானத்துல வந்து அந்த நியாசம் தொடுமுடன் தொடுதல் என்று இருக்கு. அதை நியாசம் செய்து ஆசமனம் செய்து ஆசமனம்ன்றது ரீசெட்டிங் அவர் தத்துவாஸ் அதெல்லாம் செய்து பார்த்து அந்த நியமம் செய்து அதுக்கு அப்பால தர்ப்பணம் செய்து அதுக்கு அப்பால எங்களோட பாவங்களை எல்லாம் சம்ஸ்கரித்து அதை மார்ஷனம் என்று சொல்லுவோம் நாங்கள். அப்ப அந்த மார்ஷனம் அதை சங்கரி அதுக்கு அப்புறம் தான் அந்த ஜபத்தை செய்கிறதா அந்த முறையான முறை. அந்த ஜபமும் கூட மற்றவர் கண்ணுக்கு பார்க்க செய்யப்படாது. பரபார்வை பாடில் பலிக்கா ஜபம் சைவ சமய நெறியில இருக்கு. மற்றவருடைய பார்வைப்பட்டால் ஜபம் பலிக்காது. பரவாரை படாமல் பலிக்கும் அப்படி அந்த சைவசிமை நிறையில சொல்லி இருக்கு. இன்னொருவர் பார்ப்பதற்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அதான் ஜெபிப்பவர்கள் ஊரிலே பார்த்திருப்பார்கள், இப்போதான் பார்ப்பது குறைவு. ஜெபிப்பவர்கள் இந்த ஆலய தரிசனம் முடிந்து விட்டு வந்தவுடன் கொடிமரத்துக்கு பக்கத்திலே இருந்தே இந்த ஜெபத்தை செய்வார்கள். பின்னவர்கள் வஸ்திரத்தை எடுத்து இப்படி மூடிக்கொண்டு செய்வார்கள். பரிவட்டத்தினாலே மூடிக்கொண்டு செபித்தல் வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, சில வருடங்களுக்கு முன்னால் இந்த பரிவட்டம் என்பது புரியவில்லை. ஒரு சைவ சித்தாந்தத்தில் மிகவும் விரிவுரைகள் செய்பவர், புஸ்தகங்கள் என ஒரு பெரியவர் வந்திருந்த பொழுது அவரை கேட்டேன். அவருக்குமே தெரியவில்லை. அவர் சொன்னார், இது ஒரு தட்டா இருக்க வேண்டும் என்று சொன்னார்.
பரிவட்டம்
ஏனென்றால் எழுதுபவர் பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஆனா பண்ணுபவர்கள் வலிப்பு குறைவு. அதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்ப அது பரிவட்டம் என்பது பின்னால் தெரிஞ்ச ஒன்றுன்றதா, அது வந்து சில பேர் அந்த துணியை வஸ்திரம் சால்வையே பாவிப்பார்கள், சில பேர் அது கண்டு ஒரு வச்சிருப்பார்கள், ஒரு சின்ன சால்வை துண்டு மாதிரி, ஒரு பை மாதிரி. அது ஹரே கிருஷ்ணா கோயில்களுக்கு போறவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு பை வைத்திருப்பார்கள், சண்டிங் பேக்
முன்னாலே
முன்னாடி பண்ணிடுவோம். பிரதோஷ காலத்துக்கு முன்னாடி பல பேர் பிரதோஷ காலத்திலே இல்லங்கள்ல பூஜை செய்யறது எல்லாம் செய்கிறார்கள். ஆலயங்கள் இல்லாத இடங்களுக்கு ஒரு கூட்டு வழிபாடா செய்யலாம். ஆலயங்கள் இருக்கிற இடங்கள்ல அன்றைக்கு ஆலயங்கள்ல வழிபடுவதுதான் சிறப்பு. அதுதான் அந்த முறை, அதுதான் நாங்கள் சொல்லுகின்ற முறைமை.